மத்தேயு 13:33 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்டோம். நீங்க ஒரு மனுஷன், இல்லை நம்மளே எடுத்துக்குவோம், நாமளும் நம்ம பேசுறது, நம்ம நடக்கிறது, நம்ம வாழ்க்கை இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? என் வாழ்க்கை இப்படி இருக்கிறதுக்கு காரணம், நான் இப்படி பேசுறதுக்கு காரணம், நான் இப்படி நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? என்ன தெரியுங்களா? நான் இது இப்படி யோசிக்கிறதுனால தான் என்னுடைய யோசனை. ஒரு மனுஷன் அவன் எப்படி யோசிக்கிறானோ அப்படித்தான் அவன் பேசுவான், அப்படித்தான் அவன் வாழ்க்கை இருக்கும். நம்ம என்ன ஆயிடுச்சுன்னா, என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு, என் பேச்சு ஏன் இப்படி இருக்கு, என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் தெரியுங்களா? நான் யோசிக்கிற விதம் தான். நம்ம என்ன ஆயிடுச்சுன்னா, இப்படித்தான் யோசிக்கிறது, அது யோசிச்சு யோசிச்சு இப்படியே நம்ம பழகிட்டதுனால இப்படித்தான் நமக்கு யோசிக்க வரும். ஒரு வழியில தண்ணி வந்து ஓடி 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 என்ன ஆச்சு, அது அப்படியே ஒரு சின்ன ஒரு காவாயாகி, அதுக்கப்புறம் ஒரு ஆறாகி, அப்படியே ஒரு பெரிய பள்ளம் க்ரூ ஆயிட்ட மாதிரி இப்படியே யோசிச்சு 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 என்ன ஆகுது, உடனே நமக்கு வர்றது யோசனை. இப்படித்தான் யோசிப்போம், நம்ம எது எடுத்தாலும் இப்படித்தான் யோசிப்போம். அதனால தான் நம்ம வாழ்க்கை அப்படியே இருக்கும். நம்ம வாழ்க்கை மாறணும்னா என்ன மாறணும் அப்படின்னா, நம்ம சிந்திக்கிறது மாறணும். ஆனால் அது ரொம்ப கஷ்டம் நமக்கு. ஏன்னா ஈஸியாக இப்படி யோசிச்சு 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 ஆறா ஓடிக்கிட்டு இருக்கு, ஈஸி அப்படி யோசிச்சு ஓடுறது. வாழ்க்கை மாறணும்னா நம்ம யோசனை மாறணும் இல்லைங்களா? நம்ம யோசிக்கிற விதம் தான் நம்ம பேச்சு, நம்ம வாழ்க்கை குடும்பத்தை பாதிக்கிறது. நம்ம வாழ்க்கை மாறணும்னா நம்முடைய யோசனை மாறணும். பல விஷயங்களில் நம்முடைய யோசனை அநேக பேர் ஒரு புரட்சியாளராக உலகத்தில் மாறினது, பெரிய காரியங்களை சாதிச்சது, ஒரு 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 நேரங்களில் அந்த ஆறே ஒடிஞ்சு வெளியிற மாதிரி, இந்த மாதிரி இன்னுமே யோசிக்க கூடாதுன்னு வேற விதமாக அவங்க யோசிக்க ஆரம்பிச்சதுனால தான் அவங்க வாழ்க்கையே மாறி போச்சு. பாருங்களேன், அது ரொம்ப முக்கியம். நம்முடைய யோசனை, நம்ம ஏற்கனவே வச்ச ஐடியாஸ், நம்ம ஏற்கனவே கொண்டிருக்கிற சிந்தனைகள் தான் நம்ம வாழ்க்கையை வடிவமைக்கிறது. அது ரொம்ப முக்கியம். அப்படின்னா அதெல்லாம் வாழ்க்கை மாறணும், இது மாறணும்னா நம்முடைய யோசனைகள் மாறணும். இஸ்ரேல் ஜனங்க அவங்க யோசிச்ச விதங்களையே யோசிச்சதுனால, அது தப்பான யோசனையா இருந்ததுனால் என்னவோ ஆயிடுச்சுன்னா, தங்களுடைய சொந்த மேசியாவையே சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. எவ்வளவு தப்பு போயிடுச்சு பாருங்களேன். அவங்களுடைய யோசனை அப்படி கூட தப்பா போயிட முடியும். நம்முடைய யோசனை பெரிய தப்பா போயிட முடியும். ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம்ன்றதை பத்தி தப்பான யோசனை அவங்களுக்கு இருந்ததுனால், குறுகலான யோசனை. நம்ம வாழ்க்கையிலேயே ரொம்ப குறுகலான எண்ணம், அதுக்குதான் வாழ்க்கையே குறுகலாக இருக்கு. நம்ம சபை ஊழியத்திலையும் குறுகலான எண்ணம், அதுக்குதான் சபையும் குறுகலா இருக்கும். நம்ம உடச்சி எரிஞ்சு நம்ம சிந்தனை விசாலம் ஆனாதான் நம்ம சபை மாறும், ஊழியம் மாறும் இல்லைங்களா? இவங்களுக்கு இருந்த எண்ணம் வந்து மேசியா ராஜ்யம்னா குறுகலான எண்ணம், உலக பிரகாரமான ராஜ்யத்தை நினைச்சாங்க. ஆனா அதனாலதான் அவங்களுடைய சொந்த மேசியாவே சிலுவையில் அறிஞ்சிட்டாங்க. நம்மள தப்பா போயிட முடியும், நம்ம வாழ்க்கைய வீணா போயிட முடியும். நம்ம யோசனையை மாத்திக்கல, தேவ ராஜ்யத்தின் மகிமையை நம்ம புரிஞ்சுக்கிறது நம்ம வாழ்க்கையை மாத்திட முடியும். தேவராஜ்யம்னா என்ன? ஞாயிற்றுக்கிழமை சபையில பைபிள்ல தேவராஜ்யம்னு சொல்லுவாங்க. அதையே கேட்டுக்கிட்டு அப்படியே யோசிக்க பழகிறது. தேவ ராஜ்யம்னா என்ன அப்படின்றத நம்ம நல்லா புரிஞ்சு கிரகித்தோம்னா, ஒரு ஒரு வெளிச்சமான உலகத்தையே நமக்கு திறக்கும். நம்ம யோசனைகள்லாம் எடுத்து உடைக்கிற மாதிரி. ஏன் இதெல்லாம் என்ன, இந்த ஓமைகள் என்ன சொல்றாரான் தெரியுமா? நம்ம படிச்ச தீர்க்க தரிசனத்துல உலக தோட்டத்திற்கு முன்பதாக ரகசியமா மறிக்கப்பட்டிருந்த மகாபெரிய சத்தியங்களை ஓமைகள் மூலமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஐசாயா சொல்லியிருக்கிறார், உலக தோற்றத்துக்கு முன்பதாக ரொம்ப ஸ்பெஷல் சத்தியங்களை ஆண்டவர் மறைச்சு வச்சிருந்தார், ரகசியமா வச்சிருந்தார். அதை ஓமைகள் மூலமாக சொல்லிக் கொடுக்கிறார். அந்த ஓமைகளை நாம் புரிந்துகிட்டோம்னா, அந்த ராஜ்யத்தின் வெளிச்சம் நம்ம மனசுல அடிச்சுச்சுன்னா, நம்ம ஆயுசே மாறிப்போவோம், நம்ம வாழ்க்கையே மாறிப்போவோம் இல்லைங்களா? அதான் நம்ம படிக்கணும். பாருங்களேன், யூத ஜனங்க அந்த ராஜ்யத்தை ஒரு மனுஷ லெவல்ல நினைச்சாங்க. அப்போஸ்தலர்களும் அப்படித்தான் நினைச்சாங்க. ராஜ்யம்னா என்ன? ராஜா. அது கரெக்ட் பண்ணிட்டு வர, இந்த 7 ஓமைகள்ல கரெக்ட் பண்ணிட்டு வர. அவங்களுக்கு இவரை பார்த்தா ஒரு 7 கார்பெண்டரா இருக்கிறாரு, இவர் என்ன ராஜ்யம் ராஜ்யம் பேசுறாரு, ராஜ்யம் சமீபம் வந்துருச்சுன்னு எட்டி எட்டி பாக்குறாங்க. ஆர்மி வரலையே, இவர் ஒண்டி தானே இருக்கிறாரு. எங்க ராஜ்யம், எங்க ஆர்மி, எங்க பெரிய சேனை, அதெல்லாம் ஒன்றும் தெரியல. இவர் ஒண்டி ஒரு பழைய சிலியை போட்டுட்டு வந்து ராஜ்யம் ராஜ்யம்ன்றாரு. ஏன்னா அவங்க மூளை ஏற்கனவே சிந்தனை, தப்பா இருந்ததுனால், ராஜ்யத்தை பத்தி தப்பான இருந்ததுனால, ஒரு டைம்ல பொறுக்க முடியாம என்ன கூட பண்ணாங்கன்னா, அவரை ஃபோர்ஸ் பண்ணி ஜனங்களோடு சேர்ந்து எடுத்துட்டு போய் ராஜா பண்ணலான்னு பார்த்தாங்க. உங்களுக்கு தெரியுமா, யோவான் 6வது அதிகாரத்துல இவருப்படியே தான் பேசிக்கிட்டு இருப்பார் அப்படின்னு அவரை பிடிச்சி கட்டாயமா கூட்டு போய், இவர ராஜா பண்ணல, எப்பவா ராஜ்யம் ராஜ்யம் பேசுறாரு, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல என் ராஜ்யம். பிலாத்து கூட பார்த்து கேக்குற, நீ ராஜாவா அப்படின்னு கேக்குற. அவர் என்ன சொல்றாரு, நான் ராஜாதான், நீ நினைக்கிற மாதிரி அற்ப ராஜ்யம் இல்ல என் ராஜ்யம். மனுஷர்களுடைய புத்திக்கெல்லாம் அப்பாற்பட்டது, காலத்தையெல்லாம் கடந்தது, என்னுடைய நித்திய ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை புரிஞ்சுக்கிறவங்க சாதாரணப்பட்ட மக்களே இல்லை, உனக்கெல்லாம் அது புரியாது அப்படின்ட்டார். இவரிய ரோம ராஜாவா இருக்கலாம், உனக்கெல்லாம் அது புரியாது, கவர்னரா இருக்கலாம். அதான் அந்த ராஜ்யத்தை நாம், ராஜ்யத்தின் மகிமையை நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த ராஜ்யம் நம்மளை ஆட்கொண்டுச்சுன்னா, நம்ம வாழ்க்கையில அதுதான் ப்ரையாரிட்டியா மாறிடும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு இல்லைங்களா, உங்க வாழ்க்கை வந்து எண்ணத்தை உண்போ எண்ணத்தை புசிப்போன்ற வாழ்க்கை வாழாதீங்க. ராஜ்யத்தின் மகிமையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா முதலாவது என்ன பண்ணுவீங்க, அந்த ராஜ்யத்தை தேடுவீங்க. அடுத்த ஓமையில வரப்போது அந்த ராஜ்யத்தை புரிஞ்சுக்கிட்டவ என்ன பண்றான், அவன் உள்ளது உரியதெல்லாம் விற்கிறான். சொத்தை ஒரு பெரிய புதையல கண்டுபிடிச்சிட்டு, அவனுக்கு புதையல் மாதிரி தெரியுது, இது வரைக்கும் அவனுக்கு உள்ளது உரியதெல்லாம் வித்துட்டு போய் அந்த ராஜ்யத்தை வாங்க பார்க்கிறான். அந்த அளவுக்கு ராஜ்யத்தின் மகத்துவம் நம்ம மூளைக்கு புரியும்னா, நம்ம யோசிச்ச மாதிரியே யோசிச்சுக்கிட்டு இருந்தா ஆகாது. ராஜ்யம்னா என்னன்னு புரியறதுக்கு இடம் கொடுக்கணும், அதை புரிய வைப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்யறாரு. யோசிச்சு பாருங்க, அவர் ராஜ்யம், மிகவே அவர் ராஜா தான். இந்த உலகத்தை சர்வாதிகாரம் கொண்டு சர்வ வல்லமை உள்ள தேவனாக, இறையாண்மை உள்ளவராக ஆளதான் போறார், அவர் ஆளதான் போறார். அவருடைய மக்களாகிய நாம் கடந்த வாரம் நம்ம நாட்டில் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது, என்ன ஒரு அட்டூழியோ, என்ன ஒரு அராஜகம், என்ன ஒரு ப்ராட்டஸ்ட், என்ன ஒரு குழப்பம், இது என்ன ராஜ்யம், இது என்ன உலகம் அப்படின்னும் போது, நம்மெல்லாம் ஒரு பெருமூச்சோடு அவருடைய மக்களாக, ஒரு ராஜ்யம் வருவதாக ஆண்டவர், ஒரு ராஜ்யம் கர்த்தருடைய ஜபத்துல தானே சொல்லி கொடுக்குறாரு, ஒரு ராஜ்யம் வரணும், என்ன ராஜ்யம் வாழ்றோம் நம்ம, ஒரு ராஜ்யம் வரணும். அதான் பெருமூச்சா நம்ம கேட்கணும். இந்த சீஷர்களுக்கு அது புரியல, அவங்க மூளை முதலே யோசிச்சது மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்ததுனால தலையெல்லாம் சொறிறாங்க. 12வது வசனத்துல அவரை ஊரே நிராகரிச்சுட்டாங்க, பிசாசு பிடிச்சவன் வேற சொல்லிட்டாங்க. இப்ப ஆண்டவரே நாங்க என்ன செய்ய போறோம், அதுக்குத்தான் அவங்களுக்கு ராஜ்யத்தின் மகிமையை புரிய வைக்க இந்த ஓமையில அவர் பேசி வர்றார் இல்லைங்களா, பேசி வர்றார். இந்த 7 ஓமைகள், இந்த 7 நம்பரே பரிபூர்ண நம்பர், ராஜ்யத்தை குறித்த பரிபூர்ண எண்ணத்தை அவர்களுக்கு தருவதற்காக பேசி வர்றார். முதல் ஓமையை நம்ம பார்த்திருக்கிறோம், என் ராஜ்யம் எப்பேற்பட்டது தெரியுமா, அது வெறும் மனிதர்களுடைய உடம்ப பிடிக்கிறது மாத்திரம் இல்லை, உடம்ப பிடிச்சி அவங்க இவங்கெல்லாம் இத்தனை பேர் என் ராஜ்யத்தில் இருக்கிறவங்கன்னு, என் ராஜ்யம் மனிதர்களுடைய ஆத்மா மனது இருதயம் சர்வத்தையும் ஆளக்கூடிய ராஜ்யம். அதனாலதான் முதல்ல அந்த ராஜ்யம் விதை விதைக்கிறதுல ஆரம்பிக்குது, அவனுக்குள்ள அவன் இருதயம் ஆத்மா தொடப்படும்படிக்கு அந்த ராஜ்யம் விதை விதைக்கிற ஓமையில் நமக்கு சொன்னார் இல்லைங்களா. ஆனா அந்த ராஜ்யத்தை நிராகரிக்கிறவங்க இருப்பாங்க, வலியர்கள் விழுந்தவங்க, கற்பாறையின் மேல விழுந்தவங்க, முள்ளுள்ள இடத்தில் விழுந்தவங்க, அதை நிராகரிக்கிறவங்க இருப்பாங்க. ரெண்டாவதாக அந்த ராஜ்யம் எப்படி ஆரம்பிக்கும்னு சொன்னார், விதை விதைக்கிறதுல ஆரம்பிக்கும். அந்த ராஜ்யத்தின் தன்மை என்ன, அந்த ராஜ்யத்தில் எல்லா தீமை செய்கிறவர்கள உடனே எடுத்துட மாட்டோம், மற்ற ராஜ்யங்கள் அப்படி எடுத்துடலாம், ஆனா ஏ ராஜ்யத்தில் கலைகளும் கோதுமையும் ஒன்னா இருக்கும், தீமையும் நன்மையும் ஒன்னா இருக்கும், எதாவது முதல் படியில ஒன்னா இருக்கும். அறுப்பு காலத்தில் அதை ரெண்டும் பிரிச்சு கலைகளை எல்லாத்தையும் அக்னி சூளையில் அவர் போடுவார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ராஜ்யத்தின் தன்மையை காமிச்சார் 2வது ஓமையில. இப்போ 3வது 4வது ஓமையில அந்த ராஜ்யம் பூமியில் எப்படி பரவ போகுது, எப்படி பரவ போகுது அப்படின்னு காட்டுறார். கடுகு விதை ஓமை எடுத்தார், நம்ம போன வாரம் பார்த்தோம். கடுகு விதை சிறிதானதா இருந்தாலும் அது வளரும் போது, விதைக்கும் போது ரொம்ப சின்னதுதான், ஆனா அது வளரும் போது எல்லா செடிகள்லையும் பெரிய செடியாக வருகிறது தோட்டத்தில் அப்படின்னு அது உதாரணமா காமிச்சார். இப்போ இன்னொரு உதாரணம், புளித்த மாவு உதாரணம், புளித்த மாவு உதாரணம். அவர் சொல்றாரு, என் ராஜ்யம் எவ்வளவு பவர்ஃபுல், எவ்வளவு வல்லமை உள்ளதுன்னா, என்னதான் வலியர்கள் விழுந்தவங்க, கற்பாறையின் மேல விழுந்தவங்க, முள்ளுள்ள இடங்கள்ல விழுந்தவங்க, சாத்தான் வந்து கிளைகளை நட்டு போனாலும் அதையெல்லாம் உடை தெரிந்து கொண்டு அந்த கடுகு மரம் மரம் மாதிரி வளரும், கடுகு மரம் அது வளரும், வெல்லும், ஜெயிக்கும், கடைசியில மேற்கொண்டு ஜெயிக்கும். இது ரொம்ப, இந்த ரெண்டு ஓமைகள், கடுகு வித புளித்த மாவு ஓமையை நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. இந்த ரெண்டு ஓமைகளும் ரொம்ப என்கரேஜ்மெண்ட் நம்ம கொடுக்கணும். நம்ம சிந்தனைகள்லாம் நம்ம அநேக டைம்ல ஆண்டவருடைய ராஜ்யம், காஸ்பல் ஒர்க்கு, ராஜ்யம் வளர்றதெல்லாம் நம்ம எண்ணத்துக்கு ஏற்றபடி நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். நமக்கு இவ்வளவு பேர் தான் இருக்கிறாங்கன்னா இவ்வளவுதான் ராஜ்யம்னு நினைச்சுக்கிறோம் இல்லைங்களா. நம்மளுடைய முயற்சிக்கு ஏற்றபடி நம்ம எவ்வளவு நாலு பேருக்கு சொல்லி பார்த்தா அவங்க வரல அவ்வளவுதான் ராஜ்யம்னு நம்ம நினைச்சுக்கிறோம். இல்ல, நம்ம அனுபவத்தின்படி ராஜ்யத்தை இடப்படக்கூடாது. இந்த ராஜ்யம் என்ன, எப்படிப்பட்டதுன்னு நமக்கு இங்க காட்டுறாரு. நம்மள ரொம்ப என்கரேஜ் பண்ணும்படிக்கு, என்கரேஜ் பண்ணும்படிக்கு ரொம்ப என்கரேஜிங் பாரபிள். முதல் ரெண்டு பாரபிள் அவ்வளவு என்கரேஜிங்கா இல்ல, உங்களுக்கு இருந்துச்சா தெரியல, எனக்கு இருக்கவே இல்லை. என்னப்பா சொல்ற, எல்லாருக்கும் கடைசியில பார்த்தா மூணு கேட்டகரி பீப்புள் ஏத்துக்க போறதுல ஒருத்தர் தான் ஏத்துக்க போறாங்க. நல்ல நிலத்தை, நல்ல குட் சாயில விதைச்சா அங்க வந்து பிசாசு என்ன பண்ணிருக்கான், கலைகளை விதைச்சிட்டு போயிருக்கிறான். அவங்க கடைசி வரைக்கும் கூட இருப்பாங்களாம். இதெல்லாம் ரொம்ப என்கரேஜிங்கா இல்ல, இது ரெண்டு ரொம்ப என்கரேஜிங். பாப்போம், ஆவியானவர் தான் நம்மள ரொம்ப உற்சாகப்படுத்தணும். இந்த ஓமையை நம்ம பார்க்க போறோம். முதலாவது இந்த ஓமைக்கு என்ன அர்த்தம் இல்லை என்றத பார்க்கணும், இதுக்கு என்ன அர்த்தம்ன்றத பார்க்கணும், பார்த்து சில பயன்பாடுகள். இந்த ஓமை 33வது வசனம், தமிழ்ல 33வது வசனத்துல பாத்தீங்கன்னா வேறொரு ஓமை அவர்களுக்கு சொன்னார், பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது, அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் மூன்று படி மாவிலே அடக்கி வைத்தார் என்றார். ஆண்டவர் பாருங்களேன், அவருடைய உதாரணங்கள் அதிசயம். ரொம்ப பொதுவான உதாரணம், ரொம்ப பொதுவான உதாரணம். அவர் சின்ன வயசுல அடிக்கடி அவங்க அம்மா செய்யறத பார்த்திருப்பார் இல்லைங்களா. அவர் உதாரணங்களை பாருங்களேன், எல்லாம் காமன் லைஃப், பொதுவான வாழ்க்கையில். அப்படின்னா அவர் பாருங்க வாழ்க்கையில எவ்வளவு தியானிக்கிறவரா இருந்திருக்கிறார். ஒரு வேலைக்கு போனா வயல்ல செய்யற வேலையை பார்த்து அந்த வயல்ல விதை விதைக்கிறவனுடைய ஓமையை எடுத்து அவர் ராஜ்யத்தை பார்க்கிறார். ஒரு கிச்சன்ல வீட்டுக்கு வந்தா ஒரு அம்மா ஒரு மாவை எடுத்துக்கிட்டு பிசைஞ்சு புளித்த மாவை செஞ்சுக்கிட்டு இருக்கு, அதுல அவருடைய ராஜ்யத்தை பார்க்கிறார். நம்ம பாக்குறோம் அந்த மாதிரி எல்லாம், எவ்வளவு மெடிடேட்டிவ் மைண்ட் அவருக்கு. எல்லா விஷயங்கள்லயும் ஆவிக்குரிய சிந்தனை அவருக்கு இருக்கு பாருங்களேன். வேலைக்கு போனா அதான், வீட்டுக்கு வந்தா அதான், கிச்சனுக்கு போனாலும் அங்கேயும் பாக்குறாரு ராஜ்யத்தை பாருங்க. அதை பார்த்து ரெகுலர் குக்கிங் ஒர்க், ஒரு ஏழை பெண்ணு கொஞ்சம் புளித்த மாவை எடுத்துக்கிட்டு ஒரு பானை மண்பானையில வச்சு மற்ற மாவுல அதை சேர்க்கும் போது எல்லாமே புளித்த மாவா மாறுகிறது. ஒரு பெண், ஏன் பெண்ணு, இதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்க கூடாது. ஒரு ஓமைன்னு எடுத்தா அந்த ஓமையில ஒரே ஒரு பிரைமரி பிரதான சத்தியம் இருக்கு, அதை விட்டுட்டு மற்றவங்கெல்லாம் அர்த்தம் கொடுக்க கூடாது, அதான் தப்பா போறது. சில பேர் இந்த பெண் யார் தெரியுமா, இதான் சபை, இதான் கிறிஸ்துவுடைய மனவாட்டி அப்படின்னு அதுல அர்த்தம். ஏன்னா ஏன் பெண்ணுனா அந்த டைம்ல பெண்கள் தான் இந்த வேலை செய்வாங்க, ஆண்கள் வயல்ல செஞ்சு ஈவினிங் நைட்டு வர்றதுக்கே அவங்களுக்கு சரியா இருக்கும், அந்த குக்கிங்கெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியாது. இப்ப இருக்கிற மாதிரி 8 hour ஜாப் இல்லை, அவங்க நைட்ல இருந்து காலில இருந்து நைட் வரைக்கும் வேலை, இது பெண்கள் தான் செய்வாங்க, அதனால பெண்ணுன்றார். ஒரு பெண், ஒரு ஆண் புளித்தம்மா வச்சா இருந்தா எல்லாம் தலையை செய்வாங்க, அப்படி யாரும் செய்யறது இல்லையாது. பெண் அதுக்குதான் அவ்வளவுதான் உதாரணம். அது உதாரணத்துக்கு மேல நீட்டக்கூடாது அர்த்தத்தை கொடுத்துக்கிட்டு. அப்படி எல்லாம் செய்யறவங்க இருக்கிறாங்க. ஓகே, இந்த பெண் என்ன பண்ணுது, ஒரு நல்ல மாவை எடுத்து, ஒரு கோதுமை மாவோ எந்த மாவோ எடுத்து அதை நல்லா பிழிஞ்சு பிசைந்து நல்லா ரெடி பண்ணி அதுல என்ன பண்ணுது, கொஞ்சோண்டு புளித்த மாவை எடுத்து அதுக்குள்ள வைக்கிது. புளித்த மாவு ஏற்கனவே இருந்த மாவுல அந்த மாவு கொஞ்சம் புளிச்சு போச்சு, அந்த புளிச்ச மாவை எடுத்துக்கிட்டு இதுக்குள்ள வைக்கிது. இதுக்குள்ள வச்ச உடனே என்ன ஆகுது, அந்த புளிப்பு மா வந்து இந்த மாவை ஒரு ஃபோமெண்ட்னுவாங்க, உள்ளுக்குள்ள வேக வச்சு ஒரு பபுளாக அது ஃபுல்லா பரவி அது அப்படியே பெருசா பபுளாவும் படிக்கு முழுசா புளிச்சு போச்சு. அந்த மாதிரி புளிச்ச மாவை செஞ்ச மாதிரி. ஏன் இதை செய்வாங்க, இதை செய்வாங்க எல்லாத்துலயும். இப்ப நீங்க பேக்கரி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பன்னு வாங்குறோம், அந்த பன்னு வாங்கணும்னா அது வந்து ஒரு பபுளா வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா, ஒரு பிரெட் வாங்குறோம். நம்ம ஏரியாலெலாம் பிரெட்டு சரி, எங்கள் வீட்டில் பிரெட்டை நிறையா யூஸ் பண்ணுவோம். ஏன்னா காலையில் பிள்ளை எங்கள் ஸ்கூலுக்கு போகணுன்னு காரமாக கொடுக்க முடியாது, பிரெட்டில் ஏதாவது போட்டு கொடுக்கலான்னு. நம்ம ஏரியாலெலாம் நிறைய பேக்கரியில் பிரெட்டுங்க சரி இல்லைன்னு வாங்க, எங்கள் மத்திகரையிலேருந்து இம்போர்ட் பண்ணுவோம் நாங்கள் அகர்வால் பிரெட்டு. அந்த பிரெட்டு வந்து ஸ்மூதாக ஸ்பாஞ்சியாக ரொம்ப நல்லா இருக்கும், ஒரு நல்லா டேஸ்டாக இருக்கும். அதுக்கு அவ்வளவு நல்லா அப்படி பண்ணோ பிரெட்டோ அப்படி வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதுல புளித்த மாவு கொஞ்சம் சேர்க்கறதுனால தான். அதுக்கு பேர் ஈஸ்ட்னு இல்லைங்க, ஈஸ்ட் கொள்வது ஒரு விதமான புளித்த மாவு தான். அது சேர்த்தா தான், இல்லைனா அது ரொம்ப ஃபிளாட்டா ஒரு சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்காது. பிரெட் அது நல்லா ஸ்பாஞ்சியா ஒரு மாதிரி சாஃப்டா இருக்கிறதுக்கு காரணம் உள்ள சேர்த்த புளித்த மாவு தான். பாருங்களேன், அது அழகா அப்படி பண்றது அதான் காரணம். அது ஒரு பபுலா வர்றதுக்கு, ஒரு சாஃப்டா வர்றதுக்கு உள்ள சேர்க்கிற புளித்த மாவு அதான் இந்த அம்மா செஞ்சிருக்குது. அந்த பிரெட்ல கொஞ்சம் புளித்த மாவை சேர்க்குது. புளித்த மாவு, புளிப்பு இல்லாத பிரெட்டை நம்ம சாப்பிட்டோம்னா டேஸ்டாவே இருக்காது, அது ஸ்பாஞ்சியா ரொம்ப நல்லா இருக்காது. அதனாலதான் இது சேர்க்குது. இது ரெகுலராக அந்த ஜனங்க பண்றது. இஸ்ரவேல் ஜனங்க அவங்க பிரெட் பண்ணும்போது இந்த மாதிரி புளித்த மாவு கொஞ்சம் சேர்ப்பாங்க. அது சேர்த்த உடனே என்ன ஆகுது? அது முழுவதமாக புளிப்பா மாறி போகுது. இவர் என்ன சொல்றாரு? அந்த ஸ்திரீ எத்தனை படியா? மூன்று படி. மூன்று படி மாவுல சேர்த்துச்சான். அது என்ன மூன்று படினா? எவ்வளோ ஆக்சுவலா கணக்கு சரியா தெரியாது, அது ஒரிஜினல் என்ன போட்டிருக்குன்னு. ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ஒருவேளை அது 23 கேஜி கணக்கு வரும். 23 கேஜி யோசிச்சு பாருங்க. ஒரு பெண்ணு என்னத்துக்கு அவ்வளவு மாவு போடுற? எங்க வீட்டுல கேட்போம், ஏன் அவ்வளவு போடுறேன்னு. ஒருவேளை ஒரு மூணு பேர் நாலு பேர் இருக்க வீட்டுல எத்தனை கேஜி அரிசி போடுவோம்? குவார்டர் கேஜியோ என்னவோ போடுவோம். 23 கேஜி மாவை போட்டு அதுல புளித்த மாவு சேர்த்துச்சுன்னா, அதெல்லாம் பிசைஞ்சு வச்சுச்சுன்னா எவ்வளவு அது பபுல எவ்வளவு வரும் தெரியுமா? அது எக்கச்சக்கமான மாவுன்றதுக்கு ஒரு மூணு படின்னு அர்த்தம். எக்கச்சக்கமான மாவு. இதே ஆதி ஆமம் 18 அதிகாரத்தில் ஆதி ஆபிராம் வந்து ஒரு பெரிய பணக்காரர், நிறைய வேலைக்காரங்க இருந்தாங்க அவங்களுக்கு. அவங்க வீட்டில் எப்படி சமையல் செய்வாங்க யோசிச்சு பாருங்க. அவங்க வீட்டுக்கு ஆக்சுவலா விருந்தாளி வந்திருக்கிறாங்க. யார் வந்திருக்கிறாங்க? தேவனே வந்திருக்கிறார். அவரோடு ரெண்டு தேவதூதர்ங்க வந்திருக்கிறாங்க. எப்படி இருக்கும்? பெரிய பார்ட்டி பண்ணோம் இல்லையா நம்ம, யாராவது பெரியவங்க வந்துட்டு அவ்வளோ பெரிய பார்ட்டி. கடவுளே அவங்க வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்கும் போது, ஓ அப்புறம் அங்க இங்க ஓடி போய் சாராக்கு சொல்ற, அம்மா விருந்து பண்ணு. அந்த அம்மா எவ்வளவு படி போட்டுச்சு தெரியுமா? இதே மூணு படி தான். மூணு படி எக்கச்சக்கமான மாவு, எக்கச்சக்கமான மாவு போட்டிருக்குது. போட்டு அதை என்ன பண்ணிருக்கு? இந்த புளித்த மாவை எடுத்து என்ன போட்டிருக்கு தமிழ்ல? அடக்கி வைத்தார். அடக்கி வைத்தார், உள்ளுக்குள்ள அடக்கி வைத்தார். மேல வச்சிருக்கல, உள்ளுக்குள்ள அடக்கி வைத்த உடனே என்ன ஆச்சு? இன்சர்ட் பண்ணி உள்ளுக்குள்ள வச்ச உடனே அது முழுவதுமாக பரவி முழு மாவும் புளித்த மாவு ஆயிடுச்சு. இது புரியுதுங்களா? ஸ்கூல் பிள்ளைங்க சொல்லி கொடுக்குறமா சொல்லி கொடுத்துருக்கேன். இது யாரும் எனக்கு புரியல, அவர் என்ன சொல்றதுன்னு சொல்லக்கூடாது இல்லைங்களா? இதுதான் ஓமை, இதுதான் ஓமை. இதுக்கு என்ன அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கணும். முதலாவது இது என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம் இல்லைன்னு பார்ப்போம். ஏன்னா சிம்பிள் ஸ்டோரி. இதுக்கு என்ன அர்த்தம் இல்லைன்னு ஏன் சொல்லணும்னா, நம்ம போய் யாராவது மற்றவங்க யாராவது பிரசங்கம் பண்றாங்களே என்ன சொல்றாங்க இதை பத்தின்னு போய் கேட்டோம்னா, 95% இதை பத்தி தப்பா தான் சொல்றாங்க. 95% நான் பார்த்து இப்போ நம்மலாம் ரொம்ப நினைக்கிறேன், ரிஃபார்ம்ல ஏடபிள்யூ பிங்க் அவர் ஒரு பெரிய போதகர், நிறைய படிச்சிருக்க அவருக்கு, அவரு கூட இதுல தப்பா தான் சொல்றாரு. ஏன் இப்படி தப்பா போகுது? அது ஏன் உங்களுக்கு நான் சொல்லாம இருந்தா அது உங்களுக்கு ஒருவேளை தெரிய கூட தெரியாது. அது ஏன் சொல்லி தரேன்னா, நாளைக்கு எப்போவோ நீங்க எங்கேயோ படிச்சு எங்கேயோ பாஸ்டர் வேற மாதிரி சொன்னாரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வரக்கூடாது. அது தப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அவங்க என்ன சொல்றது, ரொம்ப பொதுவா இதை பத்தி என்ன சொல்றதுன்னா, இந்த புளித்த மாவு பைபிள்ல புதிய ஏற்பாடுல எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கோ அது பாவத்துக்காகத்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. பாவத்தை குறிப்பதற்காகத்தான். உதாரணத்துக்கு லூகா 12 பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள், அது மாயமாலத்தை குறிக்கிறது. பவுல் 1 கொரிந்தியர்ல விபச்சாரத்துக்கு புளித்த மாவுன்றார், பாவத்தை குறித்த மாவு சொல்றார். ஆகவே அவங்க எல்லாம் சொல்றது புளித்த மாவுன்னு சொன்னாவே அது பாவத்தை குறிப்பதுனால் நம்ம கன்சிஸ்டன்டா இருக்கணும் இல்லையா? மற்ற இடங்கள வேதம் என்ன சொல்றதுன்னு, ஆகவே என்ன ஆக போது, தேவனுடைய ராஜ்யத்தில் பாவமும் கள்ள போதகமும் வளர்ந்து 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 அது சபையில ஃபுல்லா வளர்ந்து கடைசி காலத்தில் சபையெல்லாம் கெட்டு போய் பாவம்லாம் சபையில நிறைந்து கள்ள போதகெல்லாம் சபையில நிறைந்து அதுக்கப்புறம் அந்திகிறிஸ்து வருவான். அதுக்கப்புறம் 7 வருஷம் மகா உபத்திரவ நாள் வரும். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து வருகம். அதான் போதனை, எல்லாரும் அதான் சொல்ற போதனை. அது என்ன சொல்லுவோம் நம்ம அப்படி சொன்னாங்கன்னா, ஏன்னா புதிய ஏற்பாடு எல்லா இடத்துலயும் அப்படிதானே சொல்லுது. ஆனா அது தப்பு. தப்பு. ஏன் தப்பு? பைபிள பார்த்தா தப்புன்னு. முதலாவது ஏன் தப்பு பாருங்களேன், புளித்த மாவுன்னு சொன்னா பைபிள் அப்படித்தான் படிக்கணும். புளித்த மாவு, புளித்த மாவு பாவம்னு சொல்லல ஆண்டவர். புளித்த மாவுக்குள்ள ஏதோ அந்த அந்த வார்த்தையே பாவம்னு சொல்லலை. ஒவ்வொரு தடவையும் அவர் புளித்த மாவு எதுக்கு பயன்படுத்துறாருன்னா, அதுல இருக்கக்கூடிய ஊடுருவி பரவக்கூடிய தன்மை. புளித்த மாவு ஒரு விஷயத்துல இன்னொரு மாவுல வச்சோம்னா என்ன பண்ணும், அது ஊடுருவி அது எல்லாத்தையும் புளித்த ஆக்கிரும். அந்த பரவக்கூடிய தன்மை, பரிசேயர்களுடைய மாயமாலத்தை குறித்து எச்சரிக்கையா இருங்கன்னா, அவங்க மாயமாலத்தை குறித்து எச்சரிக்கையாரு. ஏன்னா அது உன்னுல பரவிச்சுன்னா அவன் வாழ்க்கையெல்லாம் மாயமாலமா போயிடும். நீ செய்யற ஜபம், நீ கொடுக்கற காணிக்க வீட்டுல ஒரு மாயமால காரணம் மாறி போயிடுவேன். அதை குறித்து எச்சரிக்கையாரு. ஒரு விஷயத்துல மாயமாலமா இருந்தா எல்லாம் மாயமாலமா போயிடும். எச்சரிக்கையாரு. வேசித்தன மாயமாலன்றாரு. ஏன் அது சபையில ஒட்டினா அது பரவ ஆரம்பிக்கும். அதனோட பரவக்கூடிய தன்மை, ஒரு ஓமானம், ஒரு அனாலஜி அப்படின்னு இங்கிலீஷ்ல, ஒரு காரியத்தை வச்சு இன்னொரு காரியத்தை விளக்குது. எப்படி புளித்த மாவு பரவுதோ அந்த மாதிரி பாவம் பரவும் பான்றது தானே சொல்றாரே தவிர, அந்த புளித்த மாவு வார்த்தை தப்பு இல்லை. அப்படி சொல்ல போனோம்னா தப்பாயிரும். ஏன்னா பழைய ஏற்பாடுல லேவியர் ஆகுமத்துல பெந்தகோஸ்தே நாள்ல ஆண்டவருக்கு புளிப்புள்ள மாவை காணிக்கையா கொடுக்கணும்னு போட்டிருக்கு. அப்பனா பாவத்தை ஆண்டவர் காணிக்கையா கொடுக்கலாமா? தட்ஸ் ராங் இல்லைங்களா? அப்படிதான் நம்ம பைபிளை பார்க்கணும். தட்ஸ் ராங். ரொம்ப தப்பா போகும். ஒரு அனாலஜி, ஒரு உதாரணத்துக்காக புளித்த மாவு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அநேக இடங்கள்ல பல விதங்கள் இல்லாம மாயமாலத்துக்கு, கலாத்தியர் 5:9 லீகலிசம், நியாயப்பிரமாணமா நடக்கிறதுக்கு புளித்த மாவு அப்படின்ற, கொரிந்தியர் 1 Corinthians 5 வேசித்தனத்துக்கு புளித்த மாவு. என்னத்துக்கு அதெல்லாம் சொல்றாங்க? அதனோட பரவக்கூடிய தன்மை, பரவக்கூடிய தன்மை. அதனால இங்க ஆண்டவர் புளித்த மாவுன்னு உடனே பாவம்னு சொல்லிடக்கூடாது. புரியுதுங்களா? பாவம் சொல்லிடக்கூடாது. சரி, புளித்த மாவுனா என்ன, எது கரெக்ட் எது இல்லைன்னு பார்த்துட்டு, எது கரெக்ட் புளித்த மாவுனா என்ன? ஆண்டவரே இதுல சொல்றார், புளித்த மாவு என்ன, பரலோக ராஜ்யம் எதற்கு ஒப்பா இருக்கிறது? இந்த வசனத்தை பாருங்க, என்ன பார்க்காதீங்க, என்ன சொல்லுது? பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது. அப்பனா புளித்த மாவுனா என்ன? பரலோக ராஜ்யம். இத ஒரு நர்சரி பிள்ளைகளுக்கும் தெரியும் இல்லையா? இதை போய் ஏன் குழப்பணும்? இதை போய் ஏன் தப்பா போதிக்கணும்? ஆனா ஊர்ல எல்லாம் போதிக்கிறாங்க. நீங்க அடுத்த வாட்டி அப்படி கேட்டீங்கன்னா அது தப்புன்னு தெரிஞ்சுக்கணும். இங்கேயே கிளியரா முதலாவது சொல்றாரு, புளித்த மாவு பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பா இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாம இதுக்கு முன்னாடி சொன்ன 2:1 ஓமை என்ன சொல்லிட்டு வர்றாரு, எப்படி ராஜ்யம் போய் போக போக மோசமா போதுன்னா கத்து கொடுக்கிறார். அந்த சீஷர்களை என்கரேஜ் பண்றதுக்காக சொல்லப்பட்டது, கடுகு விதத்தாம்பா நீங்க, நீங்க வளர்ந்து என்ன ஆவீங்க, பெரிய மரமா வருவீங்கன்னு என்கரேஜ் பண்றதுக்கு அந்த கான்டெக்ஸ்ட்ல சொல்லும் போது, இந்த பாவத்தை சொல்லி கடைசியில இப்படி போவோம்னா சொல்லுவார். கான்டெக்ஸ்ட்ல ராங்கு, அர்த்தத்துல ராங்கு இல்லைங்களா? அவங்கள என்கரேஜ் பண்ணும்படிக்கு 2 ஓமைய, அந்த ராஜ்யம் வளரக்கூடிய தன்மைய, 2 விதமான வளர்ச்சி. முதல்ல விதை விதைக்கிறது வந்து எப்படி வளரப்போது, பெருசா மரமா வரப்போகுது. ஆனா இந்த ராஜ்யம் எப்படி ஒரு ரகசியமாக பாதிக்க போகுது என்பதற்காகத்தான் அவர் சொல்ற. ஓகே, இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஒரு சின்ன புளித்த மாவு எப்படி முழுமையான நல்ல மாவை புளிப்பா ஆக்கி விடுகிறது அப்படின்றத வலியுறுத்தும் படிக்குதான், வலியுறுத்தும் படிக்குதான். அப்படின்னா என்னங்க புளித்த மாவு? புளித்த மாவுனா தேவனுடைய ராஜ்யம், கிறிஸ்துவுடைய ராஜ்யம், கிறிஸ்துவம் அவருடைய ராஜ்யமும் அவருடைய காஸ்பலும் அவருடைய மக்களுடைய பாதிப்பு, அதான் புளித்த மாவு. அவருடைய சபையினுடைய பாதிப்பு, அதுக்கு பேர் தான் புளித்த மாவு. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த புளித்த உலக, அப்படின்னா அந்த மத்த மாவு நல்ல மாவு எதுக்கு குறிக்கிறது? உலகத்துக்கு குறிக்கிறது. இந்த புளித்த மாவு அவருடைய ராஜ்யத்தின் மக்கள் சிறிதான புளித்த மாவா இருந்தாலும், அந்த உலகம் எவ்வளோ பெரிய அந்த 3 படி மாவு மாதிரி இருந்தாலும், இந்த சின்ன புளித்த மாவு அதுல வைக்கும் போது அது முழுசா இவங்க பாதிச்சிட முடியும். அதான் ஓமை, அதான் அர்த்தம். ஆமா, உல முதியற்பாடுலாம் பாவத்துக்கு தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு, தீமைக்கு தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா இன்னொரு ஒரு அழகு இந்த வசனத்துல என்ன பாக்குறோம் தெரியுமா? ஆண்டவர் என்ன சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யம் புளித்தமா, புளித்தமா. ஏன்? ஒருவேளை பர்பஸா ஆண்டவர் யூஸ் பண்ணிருக்கலாம் நினைக்கிறேன். ஏன்னா ஆண்டவருடைய ஞானத்தை பாருங்க. இது வரைக்கும் எல்லா ஆண்டவருக்கு தெரியும், இதை புளித்த மாவு பாவத்துக்கு தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு அவங்க சீஷர்களை பார்த்து சொல்றாரு. ராஜாவாக நான் சொல்றேன், நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா பாவம் தான் ரொம்ப பரவோன்னு, நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா பாவத்துக்கு தான் ஊடுருவி தந்திரமா வேலை செஞ்சு எல்லாக்கிட்டையும் பரப்ப முடியும்னு, அதை விட வல்லமையாக என்னுடைய ராஜ்யம் பரவ முடியும், அதை விட தந்திரமாக உள்ளுக்குள்ள வேலை செஞ்சு என்னுடைய ராஜ்யம் பாவத்தை விட அதிகமா பரவ முடியும். எங்க வேர் கிரே சின் அபவுண்டட், கிரேஸ் வில் அபவுண்ட்ன்ற ஒரு வசனம் இருக்கு. எங்க பாவம் அதிகமா வளர்ந்துச்சோ அதை விட அதிகமாக கிருபை வளர முடியும். அதத்தான் இங்க சொல்ற, எந்த எந்த உதாரணம் பிசாசுக்கு பயன்படுத்தப்பட்டதோ, எந்த உதாரணம் பாவத்தின் பிசாசின் தந்திரங்கள் பாவத்தின் தந்திரங்களுக்கு பயன்படுத்தப்பட்டதோ, அந்த உதாரணத்தையே ஆண்டவர் எடுத்துக்கிட்டு அவர் ஸ்டாம்ப் அடிச்சு பாவம் தான் அப்படி வளருமா, பாவம் தான் அப்படி பரவமா, ஏ ராஜ்யம் அதை விட வல்லமையா பரவும், அதை சொல்லுவதற்காகத்தான் ஒருவேளை அந்த உதாரணத்தை அவர் பயன்படுத்தி இருக்கலாம். ஆகவே என்னுடைய சீஷர்களே, பிசாசின் ராஜ்ய பரவுறதை பார்த்து பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஏ ராஜ்யம் புளித்த மாவம் தான், ஏ ராஜ்யம் புளித்த மாவு மாதிரி பரவ முடியும் அப்படின்றதுக்காகத்தான் ஒரு ஓமானமாக சொல்றார். எவ்வளவு ஃபாஸ்டா வளரும். ஓகே, இதனோட இருக்கிற மைய சத்தியம் என்ன, இதுல இருக்கிற சென்ட்ரல் ட்ரூத் என்ன, ஒரே ஒரு சத்தியத்தை தான் இந்த ஓமை சொல்லி கொடுக்குது. என்ன அந்த மைய சத்தியம் கேட்டுக்கோங்க, ரெண்டு வாட்டி சொல்ற, என்னுடைய ராஜ்யம் சிறிதாக இருந்தாலும் மறைஞ்சு இருந்தாலும் பார்க்கறதுக்கு புளித்த கொஞ்சம் புளித்தமாக சின்னதா இருந்தாலும், இந்த உலகம் எவ்வளவுதான் பெருசா இருந்தாலும், மூணு படி இல்ல 30,000 டன்னு மாவு இருந்தாலும், என்னுடைய ராஜ்யம் சின்ன புளித்தமா அந்த டன் 3,000 டன்னு மாவுல கொஞ்சம் புளித்தமா வச்சா என்னாலும், கொஞ்சம் கூட ஆடம்பரம் இல்லாம சத்தம் இல்லாம அமைதலாக தந்திரமாக வேலை செஞ்சு முழு மாவையும் புளித்ததாக மாற்ற முடியும். அதான் என் ராஜ்யம். புரியுதுங்களா, என்னுடைய ராஜ்யம் சின்னதுதான், என்னுடைய ராஜ்யம் கொஞ்சம் தான், எவ்வளோ மாவு இருக்கலாம், எக்கச்சக்கமான மாவு இருக்கலாம், மூணு படி மாவை தான் பெருசா இருக்க முடியும், ஏன் 3,000 டன்னு கூட சொல்ல, அவ்வளோ மாவு இருந்தாலும் அத்தனை மாவுல கொஞ்சம் புளித்த மாவு வச்சா என்ன ஆகும், பரவி எல்லாத்தையும் புளித்த மாவா மாத்திரம் முடியும். அந்த பவர் என் ராஜ்யத்துக்கு இருக்கு. பாவம் தான் வளர முடியும் இல்ல, அதே பாவத்தை குறிக்கக்கூடிய புளித்தமா என் ராஜ்யமும் அதே மாதிரி வளர முடியும். இதான் சத்தியம், இதான் சத்தியம். அதுல வேற அர்த்தத்தை நம்ம பார்க்க கூடாது. சில ஒரு போதகர் வந்து பாருங்கள், பெண் அந்த ஒரு பெண்ணுன்னு சொல்லிட்டாரு. நீ காலில் படித்தோம் காஸ்பல் ஒர்க்கு வந்து பிரசங்கம் பண்ற வேலை, சபையில அதிகாரமா பிரசங்கம் பண்ற வேலை பெண்களுக்கு கொடுக்கல, அதனால இது சர்ச் இல்லை, அதனால இது ராஜ்யம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஒரு உதாரணத்தை பயன்படுத்துற, அதுல ஒன்னொன்னுக்கும் மீனிங் பார்க்க கூடாது. மீனிங் இதான், என்னுடைய கிங்டம் ஒரு பெண் உதாரணம், அது எப்படி கொஞ்சமா வச்சு அதிகமா எல்லாத்தையும் புளி பார்க்கச்சோ அதே மாதிரி தான் என் ராஜ்யம் அப்படின்றாரு. என்ன சிம்பிளா, என் ராஜ்யம் எதிர்க்க முடியாம முடியாதபடிக்கு மறைந்து சத்தமே இல்லாம முழு உலகத்தையும் பரப்பி பாதிக்க முடியும், பாதிக்க முடியும். எப்படி ஒரு புளித்த மாவு முதல்ல ஒரு நல்ல மாவுக்குள்ள வச்சா ஆக்சுவலா கொஞ்சம் ஒரு ஒரு டிஸ்டர்பன்ஸ் அங்க தெரியுங்களா உங்களுக்கு, அது டிஸ்டர்ப் பண்ணி அதெல்லாம் பொங்க வச்சு எல்லாத்தையும் பாயில் பண்ண வச்சு அப்படியே பொங்க வச்சு ஒரு டிஸ்டர்ப் பண்ணி, அந்த மாதிரி தான் என் ராஜ்யம். ஆரம்பத்தில் அது உள்ள வச்சிங்கன்னா பொங்க வச்சு அது முழுசா பாதிக்க வச்சிடும், பாதிக்க வச்சிடும். வெரி ஸ்மால் தான், வெரி ஸ்மால் தான். ஒன்னு தெஸ்லோனிக்கர் என்ன சொல்லியிருக்கு, தெஸ்லோனிக்கர் பட்டணத்துக்கு பவுலோ போஸ்தலருங்க போனாங்க, புளித்தமாவா போனாங்க. கொஞ்ச நாள்ல என்ன சொன்னாங்க தெரியுமா, அந்த ஊரு இந்த மனிதர்கள் இந்த உலகத்தையே தலைகீழா மாத்தி விட்டார்கள், இந்த மனிதர்கள் உலகத்தையே தலைகீழ. கொஞ்சம் பேர் போனாங்க, பவுலோ போஸ்தலர் பர்னபாஸ் அவங்க ரெண்டு பேரை பிடிச்சுக்கிட்டு இந்த உலகத்தையே தலைகீழா மாத்தி விட்டார்கள். பிலிப்பி பட்டணத்துக்கு போனாங்க, அங்க யூதர்கள் இந்த இவர்கள் யூதர்கள் நம்ம முழு நகரத்தையே ரொம்ப கலங்க பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் புளித்தமா எஃபெக்ட், இது போச்சுன்னா கலகம் பண்ணும், முழு ஊரே பாதிக்கும், ஊரே பாதிக்கும். 2,000 வருஷமா இதான் செஞ்சிட்டு இருக்கு. அந்த சீஷர்களை பார்த்து ஒரு என்கரேஜ் பண்ற ஒரு ஒரு ஓமை, நீங்க ரொம்ப சின்னதா இருக்கலாம், நீங்க ரொம்ப 12 பேர் தான், என் ராஜ்யம் இப்படித்தான் கொஞ்சம் தான், ஆனா இந்த ராஜ்யம் தான் முழு உலகத்தை பாதிக்க போகுது. அந்த டைம்ல அவங்களால யோசிக்க முடியுமா, அந்த டைம்ல அவங்க மனசு என்ன நினைச்சாங்க, வேற விதமா யோசிச்சுக்கிட்டே இருந்ததுனால தான், அந்த யோசனை எல்லாம் உடைஞ்சு போனதுனால தான், இந்த ராஜ்யத்தின் எண்ணம் அவங்கள ஆட்கொண்டு அவங்க சிந்தனையெல்லாம் உடைச்சு போனதுனால தான் உலகத்தையே தலைக்கீழ அவங்க மாத்தினாங்க. நான் போன வாரம் சொன்னேன், ஒரு பெத்லே ஒரு சின்ன புளித்தமா பெத்லேயம்ல மாட்டு கொட்டாயில பிறந்துச்சு, ஆனா வளர்ந்து 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 2000 வருஷம் ஆச்சு. இப்போ இந்த உலகத்திலேயே பெரிய மதம்னு சொல்லக்கூடியது கிறிஸ்தவ மதமா மாறி நிக்குது. எப்படி வளர்ந்து புளித்து ஆக்கிருச்சு பாருங்க, எப்படி வளர்ந்து போச்சு பாருங்க. எல்லாம் வெறும் வெறும் கிறிஸ்தவ மதமா மாத்தினது மாத்திரம் முழு உலக சரித்திரத்தையே மாத்தி போயிடுச்சு. 2020 இயேசு வந்து 2020 வருஷம் உலக கேலண்டரை பிரிச்சது மாத்திரம் இல்ல, சமுதாயத்தில் முன்னேற்றம், நீதி காரியங்களில் முன்னேற்றம், ஒரு வெல்ஃபேர் சிஸ்டம், எஜுகேஷன், படிப்பு, கருணையின் ஊழியங்கள், இதெல்லாமே வந்தது அந்த புளித்தமா சமுதாயத்தை பாதிச்சது தானே. இன்னைக்கு கூட கிறிஸ்டியன் இது நான் கிறிஸ்டியன் பண்ணாங்கன்னா அவங்கதான் நல்லது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். போன வாரம் கூட ஒரு மீட்டிங்ல தான் கிறிஸ்டியன்னாவே அந்த எம்எல்ஏ சொல்றாரு, கிறிஸ்டியன்னாவே அவங்க மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணுவாங்கன்னு. ஏன் அந்த புளித்தமா வந்தா அப்படித்தான் பண்ணும். அப்படி நாடு இன்னைக்கு பாருங்க என்ன அலங்கோலமா இருக்குது, என்ன ப்ராட்டஸ்ட், என்ன சண்டைகள், எல்லாம் கான்ஸ்டியூஷன் கான்ஸ்டியூஷன் எடுத்துக்கிறாங்க, எல்லாம் அதுதான் காட்டுறாங்க, இதை ஃபாலோ பண்ணுங்களே ஏன் அப்படி போறீங்கன்னு. ஆனா அந்த கான்ஸ்டியூஷன் கொண்டு வந்ததும் சரிங்களா, பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்ல இருந்து அம்பேத்கர் நிறைய காரியங்களை எடுத்து இந்த கான்ஸ்டியூஷன்ல எழுதினார். ஆனா அந்த பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் எழுதுனது நம்முடைய பியூரிட்டன்ஸ் இல்லைங்களா, ஆலிவர் க்ராம்வெல், அவர் தான் அந்த கான்ஸ்டியூஷன் முதல் கான்ஸ்டியூஷன் எழுதுறாரு. அதை எடுத்துதான் மனிதனுடைய உரிமை, மத சுதந்திரத்தின் உரிமை, அதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு, எல்லாம் புளித்தமா எல்லா படிப்புலையும் உலகத்திலையும் கலாச்சாரத்திலையும் கவர்மெண்ட்ஸ்லயும் எல்லா இடங்களையும் பரவி இருக்கு பாருங்களேன் அந்த புளித்தமா. அப்படித்தான் அவங்களுடைய பாதிப்பு முழு உலகமும் பரவோன்னார். இன்னைக்கு பரவி இல்லையா பாருங்க, முழு உலகமும் ஒரு விதத்தில் புளிப்பாக்கத்தான் பட்டிருக்குங்க. ஏன் கிறிஸ்தவ மதம் பரவாம இருந்தாலும் சரி, உலகத்திலே பெரிய மதம் கிறிஸ்தவம், ஆனா கிறிஸ்தவ பாதிப்பு உலகமெல்லாம் பரவி இல்ல. இன்னைக்கு உலகம் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே கிறிஸ்தவத்தினால தான் தெரியுமா, ஒழுங்கு நீதி மத உரிமை மனுஷனுடைய உரிமையில் இருக்கிறது கிறிஸ்தவம், அந்த பாதிப்பு உலகம் முழுவதும் பரவி இருக்கு. அதான் அந்த சீஷர்களை பார்த்து சொல்றாரு, சீஷர்களே நீங்க கொஞ்சம் பேர் நினைக்காதீங்க, உங்களை நான் இந்த உலகத்தில் புளித்தமாவா வச்சு போறேன். அந்த அந்த உதாரணம் தெரிஞ்சவங்க எவ்வளவு டன்னு மாவு இருந்தாலும் சரி, நல்ல மாவு ஒரு துளி புளித்த மாவு போதும் அதெல்லாம் புளிப்பாக்குறதுக்கு. அதான் பாயிண்ட், அதுல இருக்கிற பவர்ஃபுல் பாயிண்ட் அதான். நீங்க சின்னவங்கன்னு ஒருபோதும் நினைக்காதீங்க, நீங்க காண்டி புளித்த மாவா இருந்தா அது எவ்வளவோ மாவா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் புளிப்பாக்கிற முடியும், ஆக்கிற முடியும். அதான் அந்த உதாரணம். அதாவது நான் போன வாரம் உங்களுக்கு சொன்னேன், சின்ன கடுகு விதை எப்படி வளர்ந்து வளர்ந்து பெரிய மரம் ஆச்சோ அதே உதாரணம் தான் இங்கேயும். ஆனா இதனோட வளர்ச்சியின் தன்மை வித்தியாசம், அது எல்லாரும் பாக்குற மாதிரி மரமா வருது, ஆனா இந்த புளித்த மாதிரி எல்லாரும் பாக்குற மாதிரி வராது, அமைதலா வேலை செய்யும். உள்ள இன்னைக்கு எல்லாம் எடுத்துக்கிட்டு கோஷம் போடுறாங்க, இந்து முஸ்லீம் அப்படி இப்படின்னு எல்லாம் கோஷம் போடுறாங்க, நம்ம எல்லாம் அப்படி கோஷம் போட வேண்டியதுல உள்ளுக்குள்ளேயே நம்ம மாவு பரவிக்கிட்டு இருக்கோம், நம்முடைய பாதிப்பு பரவிட்டு இருக்கும், சைலண்டா நாய்ஸ்லெஸ்ஸா பரவிட்டு இருக்கோம் பாருங்களேன், சைலண்டா பரவிட்டு இருக்கோம். நம்முடைய அனுபவத்திலையும் நம்ம அனுபவத்தை வச்சு ராஜ்யத்தை குறுகலா நினைக்க கூடாது, அது ரொம்ப பரவிருக்கு, விசாலமா பரவிருக்கு. ஆண்டவர் அதான் சொல்றாரு, என் ராஜ்யம் ரொம்ப ரொம்ப சின்னதா ஸ்டார்ட் ஆகுது, ஆனா அது ரொம்ப வளரும், ரொம்ப வளரும், அல்டிமேட்டா அது உலகத்தை எல்லாம் மேற்கொள்ளும், உலகத்தை எல்லாம் மேற்கொள்ளும். இதுதான் ப்ராசஸ், ஒரு தீர்க்க தரிசனம் இதுல இருக்கு, ஒரு வாக்கு தத்துவம் இது இருக்கு, இது நிச்சயமாக நிறைவேறும். இது புளித்த மாவு மாதிரி நம்ம தான் பார்க்க முடியாம இருக்கலாம், நம்ம தான் கண்ணில் தெரியாம இருக்கலாம், அமைதலா பரவிக்கிட்டு இருக்கு புளித்த மாவு, அமைதலா பரவிட்டு இருக்கு. நமக்கு தெரியுதா பரவிக்கிட்டு இருக்குன்னு, நைட்ல அதை வச்சோம்னா நமக்கு தெரியறது இல்ல, பல இடங்கள்ல பரவுதுங்க. 2000 வருஷமா என்ன நடந்துச்சுன்னு பாக்குறோம். உள்ள கிறிஸ்தவத்துல வளர்ந்தது மாத்திரம் இல்ல, சைனாலாம் கிறிஸ்தவத்தை உலகத்துக்கு உள்ளேயே விட மாட்டாங்க, ரொம்ப தொந்தரவு பண்ணாங்க, 1000 வருஷம் கிறிஸ்தவம் உள்ளவே வர முடியல, கம்யூனிஸ்ட் கண்ட்ரி, கிறிஸ்தவனா கொன்னே போட்டுருவாங்க. ஆனா இப்ப கொஞ்சம் வருஷங்களாக இப்ப புதுசா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்றாங்க தெரியுங்களா, 500,000 ஹவுஸ் சர்ச்சஸ் சைனால இருக்கு, 500,000 ஹவுஸ் சர்ச்சஸ், 50,000 கிறிஸ்தவர்கள் அங்க இருக்கிறாங்க. எப்படி பரவி இருக்கு பாருங்க புளித்தமா, கொஞ்சம் கூட இடம் கொடுக்காத ஒரு இது எப்படி பரவி போச்சு பாருங்க. அதே மாதிரி தான் பல கம்யூனிஸ்ட் கண்ட்ரி இஸ்லாம் கண்ட்ரிஸ்ல, ஏன் நம்ம நம்ம ஒரு சின்ன குரூப் தான், நம்மளே போய் ஒரு புளித்த மாவு நட்டுட்டு வந்துட்டோமே, அது பரவி என்ன செய்ய முடியும்? இன்னும் கொஞ்சம் வருஷங்கள்ல அதான் என் ராஜ்யம் பரவிக்கிட்டே இருக்கும். உலகத்தில் இருக்கிற ஒரே மதம் தான், 95% பாஷைகளில் பைபிள் இருக்கு, இன்னும் 5% பாஷை தான் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணோம், 5% தான். மற்ற எந்த மொழியிலையும் இல்லை, குரான் இல்லை, இந்த எந்த மொழியில் 95% உலக பாஷைகளில் பைபிள் இருக்கு. எந்த அளவுக்கு பரவி இருக்கு பாருங்க, 95% இது வளரும், இது பரவிக்கிட்டு இருக்கு. த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி ராஜ்யம் புளித்தமா மாதிரி பரவிக்கிட்டு தான் இருக்கும். எவ்வளவு தான் வலியர்கள் விதைகள் இருந்தாலும், கிறிஸ்தவங்க என்று சொல்ற போர்வையில நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கிற கற்பாறையின் மேல விழுந்த விதைகள், முள்ளுள்ள இடங்கள்ல விழுந்த விதைகள், உலக கவலைகள்ல மூழ்கி இருக்கிற கிறிஸ்தவர்கள், ராஜ்யத்தை பத்தி அக்கறை இல்லாத கிறிஸ்தவர்கள் இருந்தாலும், அந்த கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில கலைகளாக தடை பண்ணுகிறவர்களாக இருந்தாலும், அந்த ராஜ்யம் புளித்த மாவு மாதிரி கடுகு வித மாதிரி வளர்ந்துகிட்டு தான் இருக்கும். அந்த புளித்த வலியர்கள் விழுந்தவங்க அவங்க இவங்க இதை ஒண்ணுமே பண்ண முடியாது, கிளைகள் இதை ஒண்ணுமே பண்ண முடியாது, இது வளர்ந்துகிட்டு தான் இருக்கும். அதுக்கு நடுவுல தான் இது வளரும், தீமைக்கு நடுவுல. ஒரு சுருக்கமா சொல்ல போனா, இயேசு கிறிஸ்து மத்தேயு 16:18 சொன்னார், நான் என் சபையை கட்டுவேன், நரகத்தின் ஒளிமுக வாசல் அதை ஒன்றும் பண்ண முடியாது. பண்ணி பாருங்க, ராஜ்யத்தின் சவாலா சொல்ற, ராஜ்யம் வளர்ந்துகிட்டு தான் இருக்கும், ராஜ்யம் வளர்ந்துகிட்டு தான் இருக்கு. என்ன இது, நம்ம மனசுல எவ்வளவு கான்பிடன்ஸ் கொடுக்கணும் யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு கான்பிடன்ஸ் கொடுக்கணும், ஒரு நாள் வரப்போகுது, ஒரு கிளைமேக்ஸ், திடீர்னு ஆட்சி கவர்ந்துருச்சு, அவங்க ஆட்சி கவர்ந்துருச்சுன்னு, ஆனா ஒரு நாள் கவரப்போகுது பாருங்க. அந்த நாளில் ஒரு தேவதூதன் வந்து, 7வது தேவதூதன் எக்கால சத்தத்தோடு, இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் தேவனுடைய ராஜ்யங்கள், கிறிஸ்துவனுடைய ராஜ்யங்கள் ஆனது அப்படின்னு வரப்போது ஒரு அனௌன்ஸ்மெண்ட், ஒரு நாள் வரப்போது எல்லா கவர்மெண்ட்ஸும் விழுந்து கிறிஸ்து ஆள போறார், கிறிஸ்து ஜெயிக்க போறார், அவர் தான் ஆள போறார். இதுதான் இந்த ஓமை நமக்கு சொல்லப்படுது இல்லைங்களா, பரவி புளித்த மாவு மாதிரி பரவப்போகுது. இதுல என்ன நமக்கு பயன்பாடு, கொஞ்சம் நிமிஷங்கள்ல பயன்பாடு. ஓகே, நம்ம எங்க இருக்கிறோம், இதான் ஓமை, ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கு, சபை வளரப்போகுது, சந்தோஷம் பாஸ்டர், ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடலாமா? இல்லை, நம்மளுடைய கடமை என்ன, நம்ம எங்க இருக்கிறோம், இதுதான் ராஜ்யம். பர்சனலா நம்ம எப்படி அப்ளை பண்றது, இதுதான் ராஜ்யம். நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ, நீங்க வேணும்னு இருக்கிறீங்களோ இல்லையோ, இப்படித்தான் அந்த ராஜ்யம் வளரப்போகுது. நம்ம அந்த ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நாம் சொல்லிக்கிறோம்னா நம்ம என்ன செய்யணும், நமக்கு என்ன பயன்பாடு? மூணு பயன்பாடுகளை யோசிப்போம். முதலாவது பயன்பாடு, இந்த ராஜ்யம், இந்த ராஜ்யம் எதுக்கு ஒப்பா இருக்கிறது? புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது. இந்த புளித்த மாவு உங்களுக்குள்ள இருக்கா? அதான் க்வெஸ்சன். இந்த புளித்த மாவு உங்களுக்குள்ள இருக்கா? நீங்க சர்ச்சுக்கு வரீங்களா, சர்ச் மெம்பரா, அதெல்லாம் நான் கேட்கல. பேப்டிசம் எடுத்தீங்களான்னு நான் கேட்கல. நான் என்ன கேட்டேன், இந்த ராஜ்யம் உங்களுக்குள்ள, இந்த புளித்தமா உங்களுக்குள்ள இருக்கா? அதான் க்வெஸ்சன். என்னங்க பாஸ்டர் அதுக்கு அர்த்தம், ஏதோ ஒரு விடுகதை கேட்கற மாதிரி கேட்கறீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த புளித்தமா, இந்த ராஜ்யம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, இந்த ராஜ்யத்தின் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துக்கு அதிக அதிக அதிகமாக வாழ்க்கையில கீழ்ப்படிதலை உங்க வாழ்க்கையில பார்க்க முடியும். ஒரு ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறதுனா என்னங்க, அந்த ராஜ்யத்தின் கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு வாழ்றது தானுங்க. இயேசுதான் ராஜா இந்த ராஜ்யத்துக்கு, அவருடைய வார்த்தை தான் நம்முடைய கட்டளை. அந்த வார்த்தைக்கு அதிக அதிகமா என் உள்ளம், என் இருதயம், என் வாழ்க்கை, என் குடும்பம் எல்லாமே அதுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இயேசுடைய ஆட்சிக்குள்ள நான் இருக்கிறனா, அவர் ராஜ்யத்துக்குள்ள நான் இருக்கிறனா, இந்த ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கா? அந்த ராஜ்யத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கிறீங்களா? முதலாவது அந்த ராஜ்யத்துக்குள்ள நுழையினா என்ன செய்யணும், மனம் திரும்புங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள். மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நுழையுங்க, ஆண்டவர் சொல்லலையா? மனம் திரும்புதல் மூலமா அந்த ராஜ்யத்துக்குள் வந்து அந்த ராஜ்யம் உங்களுக்குள்ள வளர்ந்துருக்கு, வளர்ந்துகிட்டு இருக்கா? அதான் கேள்வி. உங்களுக்குள்ள இந்த புளித்த மாவு இருக்கா? இந்த ராஜ்யம் சின்னதுதான், பெத்லஹேம் குழந்தையில வளர்ந்து இப்போ உலகத்தை எல்லாம் ஆட்கொள்ள போயிட்டு இருக்குது. அந்த கார்வே தூரத்துல இருந்து பாருங்க, உலகத்தில சைனாலாம் கடந்து போயிட்டு இருக்கு, போயிட்டு பைபிள்லாம் டிரான்ஸ்லேட் ஆகி போயிட்டு இருக்குது. நீங்க லிங்கராஜபுரத்துல இருக்கீங்க, மத்த கம்மநலியில இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள அந்த ராஜ்யம் வளர்ந்துகிட்டு இருக்கா? அந்த ஆட்சி உங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கா? இயேசு கிறிஸ்து தான் அந்த ராஜ்யத்தின் உயிர், அவர்தான் அந்த ராஜ்யத்தின் உயிர். அந்த உயிர் வந்து இந்த உலகத்தில் வந்து அதுதான் சீஷர்களுக்கு கொடுத்து அதெல்லாம் பரவிட்டு போயிட்டு இருக்கு. அவர் பரலோகத்துக்கு போன உடனே அந்த உயிரை பரிசுத்தாவின் மூலமா உலகத்துல கொடுத்துட்டு போயிருக்கிறார். பவுல் சொல்றார், இனி வாழ்வது நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்து வாழ்கிறார். நீங்க சர்ச்சுக்கு வரீங்களா, அது இல்ல, உங்களுக்குள்ள கிறிஸ்து வாழ்றாரா, உங்களுக்குள்ள கிறிஸ்து ஆட்சி செய்யறாரா, இருக்கிறாரா உங்களுக்குள்ள, அதான் கேள்வி. அப்பனா நீங்க ஒரு புளித்த மாவுதான். உங்களுக்குள்ள இருந்தாருன்னா நீங்க ஒரு புளித்தமா. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க பாஸ்டர். ஞாயிற்றுக்கிழமை 9:30 9:30 சபையில வந்து நான் உட்கார்ந்துடுறேன், வருவேன், வந்து சேமனை கேட்பேன், கேட்டுட்டு முடிஞ்சா சாயந்தரம் வருவேன், அப்புறம் போய் வீட்டில் நல்லா தூங்கிடுவேன், அப்புறம் வேலைக்கு போயிடுவேன். அப்படியே தாங்க பாஸ்டர் என் வாழ்க்கை, அதுதாங்க பாஸ்டர் என் சரித்திரம். என் வாழ்க்கையை பற்றி யாராவது எழுதுச்சோன்னா, அவர் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போனார், உட்கார்ந்தார், எந்திரிச்சார், வீட்டுக்கு வந்தார், தூங்கினார், வேலைக்கு போனார், இதான் முடிஞ்சிடும் பாஸ்டர் என் வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் ராஜ்யத்தின் பிள்ளைகளா? யோசிச்சு பாருங்க, நீங்கள் ராஜ்யத்தின் பிள்ளைகளா? ஒருவேளை ஜாக்கிரதையா இருங்க, இந்த புளித்தமா உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அது அது பரவும். அது பரவலைன்னா என்ன அர்த்தம், நீங்க புளித்தமான இல்லைன்னு அர்த்தம். ஒருவேளை நீங்க வழி அருகில் விழுந்த விதையா இருக்கலாம், ஒருவேளை நீங்க கற்பாறையின் மேல விழுந்த விதையா இருக்கலாம், முள்ளுள்ள இடங்கள்ல விழுந்த விதையா இருக்கலாம், உலக கவலைகளுக்கு அதுலயே எல்லாம் இடம், எல்லாம் கொஞ்சம் சும்மா சந்தோஷத்தோடு ஞாயிற்றுக்கிழமை கேட்டு போறது, உலகத்துல போனா கஷ்டம் எல்லாம் போச்சு, அந்த மாதிரி ஒரு இடமா இருக்கலாம். இல்ல, நீங்க ஒரு கலையா இருக்கலாம், பிசாசு நட்ட கலையா விதையா இருக்கலாம். ஜாக்கிரதையா இருங்க. ஏன், அந்த கோதுமை எப்படி வறுப்புக்கு ரெடி ஆயிட்டு இருக்கோ, நீங்களும் சர்ச்சில் உட்காந்துக்கிட்டு நியாய தீர்ப்புக்கு ரெடி ஆயிட்டு இருக்கலாம், நியாய தீர்ப்புக்கு ரெடி ஆயிட்டு இருக்கலாம், உங்களை அறுத்து அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துல தூக்கி போடுறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கலாம். நீங்க ஒரு ராஜ்யத்து ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கா, ராஜ்யம் உங்களுக்குள்ள பரவி இருக்கா, இல்லைன்னா நீங்க எங்கேயோ இங்கத்தான் இருக்கிறீங்க, எங்கேயோ இங்கத்தான் இருக்கிறீங்க. இந்த புளித்தமா உங்களுக்குள்ள இருக்கா, அதான் கேள்வி. எல்லா ராஜ்யத்தின் பிள்ளைங்களுக்குள்ளும் அந்த புளித்தமாவு இருக்கும், அவங்களுக்குள்ள கிறிஸ்து இருப்பார், கிறிஸ்து அவங்களை ஆளுவார், அவங்க வாழ்க்கை அதிக அதிக அதிகமாக கிறிஸ்துவுடைய ஆட்சிக்குள்ள, கிறிஸ்துவுடைய வார்த்தைக்குள்ள நடக்கணுமே, கீழ்ப்படிதல் அதிகம் ஆகணுமே, பரிசுத்தத்துல நான் வளரணுமே, பரவிக்கிட்டே இருக்கும். அவங்களுக்குள்ள பரவும், அவங்களுக்குள்ள பரவுறது மற்ற சுத்தி இருக்கிறவங்கள பாதிக்கும், மற்றதெல்லாம் புளித்தமாவா செஞ்சுட்டு போவோம். அப்படியா நம்ம வாழ்க்கை ராஜ்யம்? அப்படிதான் உலகெல்லாம் பரவிட்டு இருக்கு. என் உள்ளத்துல பரவலைன்னா சம்திங் இஸ் ராங். உங்க உள்ளத்துல பரவுதா? என்ன மாதிரி ஒரு காலத்துல, என்ன மாதிரி ஒரு தேசத்துல உங்களை நட்டிருக்கார் மனுஷகுமார்னு யோசிச்சு பாருங்க. உங்களை ஏன் இந்த நாட்டில் நட்டாரு? நீங்க ஏன் ஒரு ஆப்பிரிக்காலேயோ அமெரிக்காலேயோ ஏன் பிறக்கல? ஏன், மனிதகுமாரன் தன்னுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளை நட்டாரா? நம்ம இந்த ராஜ்யத்தில் நட்டிருக்கும் போது இந்த ராஜ்யத்தில் நடக்கிற அட்டூழியங்களை பார்க்குறீங்களா? என்ன அராஜகம், என்ன இது, இந்த மாதிரி ஒரு ராஜ்யத்தில் எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் நான் வாழ போறேன். எந்த அளவுக்கு புளித்தமாவு இல்லாதனால தானே இவங்க, நீங்களே உலகத்துக்கு உப்பா இருக்கிறீங்க, நீங்க தான் உலகத்துக்கு புளித்தமாவு. இந்த காஸ்பல் பாதிப்பு நீங்க தான் ஏற்படுத்தணும். மத இதனாலையும் அதனாலையும் பிரிஞ்சு சண்டை போட்டிருக்கிற ஒரு சமுதாயத்துல நான் உன்னை நட்டிருக்கிறேன்னு உன்னால முடிஞ்ச எந்த கடுகு விதையை நீ வச்சுக்கிட்டு இருக்க? டிவியில வந்து பாத்துக்க, என்ன சண்டை போடுறாங்க பாருன்னு பேசிட்டு போறிய. இந்த மாதிரி நிலைமைக்கு போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்களே உலகத்துக்கு உப்பு, நீங்களே உலகத்துக்கு புளித்தமாவங்கெல்லாம் நாடகம் போட்டுக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை புளித்தமாவ மாதிரி வந்துட்டு மற்ற நாளெல்லாம் ரெகுலர் உலக மாவு மாதிரி இருக்கிறதுனால தான், புளிப்பே அவங்கள இல்லாதனால தான். கிறிஸ்தவ புளித்தமாவு இருந்தா நம்ம தேசம் எங்க போயிருக்கோம், சபையெல்லாம் ஏன் இப்படி இருக்கு? உனக்குள்ள புளித்தமாவே இல்லை, வெறும் ஞாயிற்றுக்கிழமை நாடகம் தான். ஞாயிற்றுக்கிழமை மாதிரி புளித்தமாவு மாதிரி வந்துருது, வரெல்லாம் வேலையில எங்கேயுமே ஒரு சாட்சியில ஒரு பாதிப்பு இல்லை. அதனால தான் நாடு இப்படி இருக்கு. ஏன் கிறிஸ்தவம் பரவ மாட்டேன் இந்த நாட்டில்? புளித்தமாவு இல்லைங்க, அதனால தான் அங்க பரவல. புளித்தமாவு இருந்தா பரவுமே. நீங்க புளித்தமாவா? உங்களமா தானே மற்ற சபைகள் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க, நீங்களும் அப்படித்தான் இருக்க போறீங்களா? நம்மளும் அப்படித்தான் இருக்க போறோமா? வெறும் ஞாயிற்றுக்கிழமை நாடகம். நீங்க ஒரு புளித்தமாவா இருப்பீங்களா? அதான் கேட்கிறாரு பாருங்களேன். தேவனுடைய ராஜ்யத்துக்காக வாழுகிறவர்கள் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கக்கூடாது? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம்னு இருக்காதீங்க. அந்நியருங்க தான் அப்படி இருப்பாங்க, ஆண்டவரை தெரியாதவங்க தான் அந்த வாழ்க்கையை வாழ்வாங்க. நீங்களோ தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் முதலாவது தேடுங்க, மற்றதெல்லாம் கூட கொடுக்கப்படும். ராஜ்யம்தான் மிக உன்னத காரியம். உங்க வாழ்க்கையில் இருக்கும்போது இந்த உலகத்தை நீங்க பாதிக்க முடியும், புளித்தமாவா பாதிக்க முடியும். பாருங்களேன், கொஞ்சம் புளித்தமா இருந்தா போதும். அதான் ஆண்டவர் சொல்றார், எவ்வளவு டன்னு நல்ல மாவு இருக்கட்டும், எவ்வளவு டன்னா 10,000 மூணு படியில 10,000 டன்னு புளி நல்ல மாவு இருக்கட்டும், கொஞ்சம் புளித்த மாவு இருந்தா போதும், அது எல்லாத்தையும் பாதி புளிச்சு பார்க்க முடியும் இல்ல. அதான் பிரச்சனை. பிரச்சனை நம்ம கிட்ட என்ன தெரியுமா, நம்ம சின்ன சபையா இருக்கிறோன்றது ப்ராப்ளம் இல்ல, நம்ம கிட்ட பணம் இல்லைன்றது ப்ராப்ளம் இல்ல, அரசியல் பவர் இல்லைன்றது ப்ராப்ளம் இல்ல, நம்ம கிட்ட புளிச்ச மாவு இல்லைங்க. இயேசுடைய ராஜ்யத்துக்குள்ள முழுமையாக அவர் சொன்னா போதும், அவர் தான் என் ராஜா, என் இருதயத்தை ஆளக்கூடிய ராஜான்ற புளித்தமா அவங்க இல்லைங்க. இயேசுக்கு சரண்டர் பண்ண, இயேசுடைய ஆட்சிக்குள்ள வாழக்கூடிய விசுவாசிகள் இல்ல, எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை வந்து போய் மறந்து போற விசுவாசிகள். இதை வச்சுக்கிட்டு என்ன புளிப்பாக்க முடியும், இவங்க இப்படிதான் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, இப்படிதான் தேசம் போவோம், சபைகள் எல்லாம் இப்படித்தான் உட்கார்ந்து இருக்கும், அதுங்களோட ஒரு மாவா சேர்ந்துக்கிட்டு. பாருங்க, நம்ம 99% கிறிஸ்தவர்கள், வெறும் 2% தான் இந்தியாவில், மற்றவர்கள்லாம் 95% இந்துஸ். நான் சொல்றேன் 99.9999% எல்லாம் இந்துஸா இருக்கட்டும், 0.0000 கொஞ்சம் புளித்தமாக இருந்தால் போதும், அது எல்லாத்தையும் பாதிக்க முடியும். அதான் ஆண்டவர் சத்தியத்தை சொல்ற இந்த பாயிண்ட் புரியுதுங்களா உங்களுக்கு, கொஞ்சம் போதும் யா, கொஞ்சம் புளித்தமாக போதும். அதான் இல்லை, அதான் இல்லை, எல்லாம் நாடகம் பண்றவங்க தான், நாடகம் பண்றவங்க. நம்ம பணம் தேவையில்லை, அரசியல் பதவி தேவையில்லை, பெரிய ஆர்மி தேவையில்லை, நாம் புளித்தமாவா இருந்தா போதும். இயேசு வந்து சீஷர்கள் சொல்றார், நீ புளித்தமாவா இருக்க முடியுமா, கிறிஸ்து நம்ம இருதயத்தில் ஆட்சி செய்தார்னா இந்த முழு ஜெனரேஷனே நம்மளால பாதிக்க முடியும். அது புளித்தமாவா இருந்துச்சுன்னா பாதிக்கும், அதனோட பாதிப்பு பரம். என்ன ஒரு அழைப்பு, என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்களா நினைச்சு பார்த்தீங்களா, ஒரு வாட்டி உங்க உலகத்தையே பாதிக்க மனுஷனா அவங்கள மாற்ற முடியும், மனுஷியா அவங்கள மாற்ற முடியும். அதாங்க இந்த ஓமை நம்மளை அழைக்குது, உங்ககிட்ட பேசுது. உங்க ஆயுசு இப்படியே சின்னதா போக வேண்டியதில்லை, இப்படியே யோசிச்சு 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 குறுகையாவது முடிஞ்சிட்டேமா செத்து போனேன்றது இல்லை, இந்த ஜெனரேஷனே பாதிச்சுட்டு போக முடியும் உங்களால. நீங்க புளித்தம்மாவா இருந்தீங்கன்னா, இயேசு உங்க இதயத்தில் ஆளுகிறவரா இருந்தீங்கன்னா, எவ்வளவு கிராண்ட் என்கரேஜ்மெண்ட். அந்த சீஷனுடைய மூலெல்லாம் உடஞ்சு போச்சு இதனால, அதனால தான் உலகத்தையே தலைகீழ மாத்திட்டு போனாங்க. உலகத்தை தலைகீழ நம்ம மாத்துவோமா, நம்ம மாத்துவோமா, கொஞ்சம் புளித்தமா இருந்தா போதுமே, உலகத்தை எல்லாம் பாதிக்க முடியும். ஆட்சி கிறிஸ்துவோட ஆட்சி நம்மள ஆள செய்தா. ஆண்டவர் அந்த சீஷர்களுக்கு பார்த்து சொல்றாரு, சீஷர்களே உலகம் ரொம்ப பெருசா இருக்கு, ரோம ராஜ்யம் இருக்கு, RSS இருக்கு, BJP இருக்கு, நம்ம பயப்படாதீங்க, என்னில இந்த உலகத்தையே தலைகீழ மாத்தக்கூடிய வல்லமை எனக்குள்ள இருக்கு, அடங்கி இருக்கு, அந்த உயிரை நான் உங்களுக்குள்ள கொடுக்க முடியும். நான் உங்க இருதயத்தை ராஜாவாக ஆண்டேனா, என் உயிர் உங்களுக்குள்ள பாஞ்சிச்சுன்னா, உங்கள் மூலமாக இந்த உலகத்தையே பாதிக்க என்னால முடியும். நீ புளித்தமாவா மாறுவியா, ராஜ்யத்தின் பிள்ளையாக வாருவியா, ராஜ்யம் முழுது ஆட்கொள்ளும் பிள்ளையாக நீ மாறினா முழு உலகத்தையே பாதிக்க முடியும். அந்த சீஷர்கள் மாறினாங்க. ஏழையா இருக்கலாம், அறியாமை உள்ளவர்களா இருக்கலாம், எவ்வளோ வசதி இல்லாதவர்களா இருக்கலாம், என் ராஜ்யம் உங்களை ஆண்டுச்சுன்னா அது போதும், கொஞ்சம் புளித்தமாவு போதும், கொஞ்சம் புளித்தமாவு, எவ்வளோத்தான் நல்ல மாவு இருக்கட்டும், எல்லாத்தையும் புளிப்பாக்க முடியும். நம்ம இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவரை விட, இருக்கிறவனை விட பெரியவர், பெரியவர். பாவம் தான் புளித்தமாக மாதிரி பரவமா, RSS கூட்டம் தான் புளித்தமாக மாதிரி பரவாங்களா, எல்லா ஸ்டேட்ஸும் அவங்க தான் பிடிப்பாங்களா, ஏன் நம்மளும் அமைதலாக புளித்தமாக மாதிரி உலகத்தையே பிடிக்க முடியும். ஆனா சபைகள்ல புளித்தமாவில்லை, நம்மளும் அப்படித்தான் இருக்க போறோமா, நம்மளும் அப்படித்தான் இருக்க போறோமா, உங்களுக்குள்ள புளித்தமாக இருக்கா சோதிச்சு பாருங்க. கொஞ்சம் இருந்தா போதுமே, ஒன்னு ரெண்டு இருந்தா போதுமே, கஷ்டம் ஆட்கள் அறுப்போ மிகுதி ஆட்களோ இல்லைன்னு கண்ணீர் விடுறார் ஆண்டவர். இந்த ஜனங்கள் எல்லாம் பார்த்து இப்படி அடிச்சுக்கிறாங்களே, மெய்ப்பன் இல்லாத ஆடுகள் போல இப்படி அடிச்சுக்கிறாங்களே, ஆடுகள் மெய்ப்பன் இல்லையே, ஆட்கள் இல்லையே, என்ன ராஜ்யம் ஆளக்கூடிய ஆட்கள் இல்லையே, எனக்கு அர்ப்பணித்து வாழ்ற மனிதர்கள் இல்லையே, பெண்கள் ஆண்கள் இல்லையே, முதலாவது பயன்பாடு அது, ரெண்டாவது வேகமாக பார்ப்போம் பர்சனலாக பயன்பாடு. புளித்தமாவா நம்ம இருந்து பாதிக்கணும்னா முதலாவது நாம் புளித்தமாவா இருக்கணும் இல்லைங்களா, நமக்குள்ள அந்த புளித்தமாவு இருக்கணும். அதை நான் என்னன்னு சொல்லிட்டேன். ரெண்டாவதாக இந்த உலகத்தை நம்ம பாதிக்கணும்னா அந்த புளித்தமாவை பிடிச்சிட்டு ஒரு ஒரு குண்டாலையும் நல்ல மாவை பிடிச்சி ஒரு குண்டாலையும் வச்சோம்னா அது பரவுமா? பரவுமா? என்ன நடக்கணும்? அந்த புளித்த மாவு நல்ல மாவு கூட மிக்ஸ் ஆகும் இல்லைங்களா. இயற்கையாகவே அது உண்மை. இயற்கையாகவே இந்த பயன்பாடு நமக்கு என்ன சொல்லுது? நீங்கள் கிறிஸ்தவங்க என்ன உண்மை, ஒருவேளை நம்ம ரோமன் கத்தோலிக் மாதிரி எங்கேயோ ஒரு இடத்த எடுத்துக்கிட்டு யாருக்கூடையும் சேராமல் இருக்கிற மாதிரி நம்ம இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்மளே ஒரு மொனாஸ்ட்ரியை வச்சுக்கலாம். நான் அவங்க கூட சேரமாட்டேன், இவங்க கூடலாம் சேரமாட்டேன், இவங்க விஷயத்தில் அவங்ககிட்டலாம் பேச மாட்டேன், நான் ஏன்னா ஹோலி மேன், நான் வந்து அவங்க கூடலாம் சேரமாட்டேன் அப்படின்னு நம்மளே ஒரு மொனாஸ்டியை கட்டிக்கிட்டு பைபிள் பேசுறவங்ககிட்ட தான் பேசுவேன், கிறிஸ்தவங்கிட்ட தான் பேசுவேன், இந்து கிட்ட பேச மாட்டேன், முஸ்லீம் கிட்ட பேச மாட்டேன்னு இருந்தா எப்படி பரவும்? புளித்த மாவு எப்படி பரவும்? புரியுதுங்களா? புளித்த மாவு பரவணும்னா நல்ல மாவோடு சேரணுமே, அதனோடு மிக்ஸ் ஆகணுமே. மிக்ஸ் ஆனாதானே பரவ முடியும். நம்முடைய கடமை இதில் பார்க்குறோம், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பொதுவான காரியங்களை, அது ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், பொருளாதாரம் இருக்கலாம், குடும்ப விஷயமா இருக்கலாம், இல்லை வே சமையல் விஷயமா இருக்கலாம், மற்றவங்களோடு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகி, மற்ற அந்நியர்களோடு அவிசுவாசிகளோடு நண்பர்களாகி ஒரு உறவு வைத்து நம்முடைய பாதிப்பை அவங்ககிட்ட செலுத்தணுமே. எத்தனை அவிசுவாசி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறீங்க? போன வாரத்தில் எத்தனை பேர்கிட்ட நீங்கள் பேசுனீங்க? எல்லாம் சர்ச்சுக்கு போகிற யாருக்கிட்டே நம்ம சேர மாட்டோம். வில் நாட் க்ரோ. எப்படி பாதிக்கும் யோசிச்சு பாருங்க. பாதிக்காதுங்க, மற்றதோடு நல்ல மாவோடு கலரணுமே. ஓகே பாஸ்டர், நீங்களே உலகத்துக்கு அந்த உப்பு வந்து அந்த அது காக்கணும், கெடாமல் காக்கணும்னா அந்த கறியை எதாவது வைக்கணும்னா அதோடு பூசி விடணும், அப்போ தான் அது காக்க முடியும். மாவு முழுசாக புளி புளிப்பு ஆகணும்னா அதோடு கலந்து மிக்ஸ் பண்ணணுமே. ஓகே பாஸ்டர் சொல்லிட்டீங்களே, இன்னுமே என்ன? எல்லாரோடு நாங்கள் சேர்ந்து ஆடுவோம், கூடுவோம், பாடுவோம், அவங்களோட கூப்பிட்டுனா ஆடுவோன்னு அப்படி சொல்லலைண்ணா. அது விசுவாசிகளாக நம்ம இருக்கு. என்ன மாதிரி அவங்களோடு சேரணும் தெரியுமா? அவங்களோடு சேரும்போது புளித்த மாவா நம்ம சேரணும். அவங்களால நம்ம பாதிக்கப்படக்கூடாது, நம்ம புளித்த மாவை அவங்கள பாதிக்கும்படி நம்ம சேரணும். அவங்க ஒரு பார்ட்டி கூப்பிடுறாங்க, குடி பார்ட்டி கூப்பிடுறாங்க, தப்பான வழி கூப்பிடுறாங்க, அவங்க கூட ஓடிடுறது இல்லை. போன வாரம் மெம்பர்ஸ் மீட்டிங்கில் அவங்க சொல்லிட்டு இருந்த அவிசுவாசி ஃப்ரெண்ட்ஸோடு ஜாக்கிரதையாக இருங்க. நானே தான் சொல்கிறேன், ரொம்ப அவிசுவாசி ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கோங்க. அவங்களால நீங்கள் பாதிக்கிறது இல்லை, ஆண்டவரை பற்றி அவங்களுக்கு சொல்கிறதுக்கு. அப்படி இல்லைன்னா நம்ம எப்படி பரவ முடியும் தனியாக நம்ம இருந்துக்கிட்டா இல்லைங்களா? நான் ஒரு பரிசைய மாதிரி யார் கூடயும் சேரமாட்டேன், அவிசுவாசிகள் ஃப்ரெண்ட்ஸே இல்லை அப்படின்னு இருந்தால் எங்கே பரவ முடியும்? ரெண்டாவது பயன்பாடு. மூணாவது கடைசியாக நம்ம பரவணும்னா இந்த புளித்த மாவு என்ன பண்ணுது பாருங்க. அந்த உதாரணத்துல அது என்ன பண்ணுது? அது கொஞ்சோண்டு தான் அது சுத்தி இருக்கக்கூடிய மாவை புளிச்சு ஆக்கிட்டு அந்த மாவை அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்தது இருக்கிற மாவை புளிப்பாப்பதற்கு தயார் பண்ணி விடுது. அப்படிதான் ஆகுது. என் புளித்த மாவு தானாக எல்லா இடத்துலையும் புளிப்பு ஆக்கல, அது எந்த மாவை புளிப்பு ஆக்குதோ அந்த அடுத்த மாவை மற்றதை புளிப்பாக்கும்படிக்கு அதை தயார் பண்ணி விட்டுருது. அப்படிதான் இந்த சுவிசேஷம் வளர முடியும், அப்படிதான் சபை வளர முடியும். நம்ம சபையா இங்க உட்காந்துக்கிட்டு இவர் பாஸ்டர் வண்டி காஸ்பல் மீட்டிங் நடத்திக்குவார், இவர் பாஸ்டர் வண்டி எல்லாரையும் கூட்டு வருவார், சபை அப்படியே வளரணும்னு இருந்தா நம்ம வளர போறோமா? உங்களுக்கு ஏன் உட்காந்து நேரத்தை செலவிட்டு நான் உட்காந்து காஸ்பல் எல்லாம் எடுத்து சொல்றது? இதை கேட்டுட்டு நீங்க போறதா? நீங்க எங்க உங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ, யாருக்கிட்ட உங்களை பக்கத்துல வச்சிருக்கிறாரோ, அவங்களோட அந்த புளிப்புமாவை ஷேர் பண்ணும் போது தானே அது வளர முடியும். இல்லைன்னா நம்ம சபை வளரவே முடியாது. என்னால இந்த சபை வளரணும்னா ஒருபோதும் வளராது. நீங்க பக்கத்துல இருக்கிறவங்க, அக்கத்துல இருக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸு கிட்ட நீங்க படிச்ச காரியங்களை எடுத்துட்டு இதெல்லாம் இருக்குங்க பைபிள்ல போய் அவங்களெல்லாம் புளி பார்க்கும்போது உங்களுக்கு பயன்பட்ட காரியங்கள், நீங்க பாதிக்கப்பட்ட காரியங்களை ஷேர் பண்ணா தாங்க வளர முடியும், மற்றதெல்லாம் ஸ்ப்ரெட் ஆக முடியும். புரியுதுங்களா? அதான் பவுல் சொல்றாரு, திமோத்தி உண்மை உள்ளவருக்கு நீ சொல்லி கொடுத்து அவங்க மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்படி அவங்களை தயார் பண்ணாதான் சபை. இப்பெல்லாம் பாஸ்டருங்க வந்து மக்களை தயார் பண்றதே இல்லை. ஏன்? நம்மள விட அதிகமாக அவனுக்கு தெரிஞ்சிட போகுது, அவன் பாஸ்டரா இட போறான். அந்த பயம் இங்க யாருக்கும் இல்லை. நாளைக்கு நீங்க எல்லாம் பாஸ்டரா வந்தீங்கன்னா அதை விட சந்தோஷப்படுற ஆள் வேற யாரும் இல்லை. நான் தான். இதெல்லாம் விட்டு வேற எங்கேயாவது மற்ற செய்ய போவோமே நமக்கு வரும். ஆனா ஆராதனை நடத்துறதுக்கு ஆள் இல்லை, நம்ம இல்லை, எல்லாரும் பிஸி. அதுக்கு நேரம் இல்லை, இதுக்கு நேரம் இல்லை, நம்ம இருக்கலாமா? நம்ம எல்லாரும் முன் வரக்கூடாதா? புளித்த மாவு பரவணுன்னு நம்ம தேசத்துலாம் பார்த்து அது எனக்கு பேஜாராகுதுங்க. நான் ஒரு விதத்துல அது காரணம், நான் இருக்க வேண்டிய ராஜ்யத்தின் பிள்ளையா இருந்தேன்னா எந்த அளவுக்கு காஸ்பல் வேலை செஞ்சிருக்கிறேன், எந்த அளவுக்கு என் புளித்த மாவு அனுபவத்தை பரப்பி இருக்கிறேன், இப்படிலாம் பரவி இருந்தேன். நம்ம எல்லாம் கூட்டுக்குள்ள குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டுறோம், வேலையை எந்த பண்றது இல்லை, நாடு இப்படித்தானே போவோம். அவங்க எல்லாம் தெரியாது, அவங்க அந்நியருங்க இல்லையா. நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம என்னங்க பாஸ்டர் செய்ய முடியும், அவ்வளவு பெரிய கூட்டம். அதான் உனக்கு தான் சொல்றாரு, நீ புளித்த மாவாரு, நான் உன்னை வச்சு என்ன செய்யறேன் பார், என்ன செய்யறேன் பார். நம்ம ஆரம்பிச்சோம் இல்லைங்களா, இதே மாதிரி கேட்டுட்டோம் பாஸ்டர், கேட்டுட்டு இதே மாதிரி போய் சிந்திச்சுக்கிட்டு மறந்தீங்கன்னா ஒன்னா ஆக போறது, உங்க வாழ்க்கை மாற போறீங்க, புது வருஷத்தை பார்க்க போறோம். இந்த சிந்தனை யோசிச்சு பாருங்க, உலகத்தையே மாற்றக்கூடிய கருவிகளா உங்களை ஆண்டவர் பயன்படுத்த முடியும். அவர் ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இயேசுடைய ஆட்சிக்குள்ள இயேசு உங்க உள்ளத்துல ஆண்டாடணும். ஏன் நம்ம அப்படி மாறக்கூடாது, ஏன் அந்த புளித்தமாவு நமக்குள்ள வரக்கூடாது? ஆண்டவர் இதை யோசிச்சு இன்னமே நம்ம சிந்தனைகளை மாற்றும்படி, வாழ்க்கையை மாற்றும்படி உதவி செய்யட்டும். உலக தோற்றத்துக்கு முன்பதாக மறைந்திருந்த ரகசியங்களை இங்க வெளிப்படுத்துறாரு. இதையும் கேட்டுட்டு இன்னத்தனை நாள் எப்படி யோசிச்சோமோ அதே மாதிரி தான் யோசிச்சுட்டு போனோம்னா வாழ்க்கை மாறாது. வித்தியாசமா யோசிக்க ஆரம்பிங்க, ராஜ்யத்தின் மகத்துவத்தின் விசாலத்தை உங்க மனதெல்லாம் திறந்து பாருங்க. என்ன குளோரி, ராஜ்யம் வளர்ந்துட்டு போதே, நான் எங்க இருக்கிறேன், என் சிந்தனை மாறணும், வாழ்க்கை மாறணும், நான் ஒரு புளித்தமாவாகி பரப்பணுமே ராஜ்யத்தை. ஜெபம் பண்ண. அருமையான ஆண்டவரே, இந்த ஓமையில் இருக்கிற சத்தியங்களை ஓரளவுக்காவது புரிந்து கொள்ள எங்களுக்கு அறிவை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆவியானுடைய வெளிச்சத்தை தந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது வெறும் புரியறதில்லை, கேட்டவைகளை குறித்து கவனமாக இருங்கள்னு சொன்ன மாதிரி இதை கேட்டதை நாங்கள் மறக்காம இதை சிந்தித்து எங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ண உதவி செய்ய மாட்டவரே, தியானித்து யோசிக்க உதவி செய். இந்த நாடு இருக்கிற நிலைமை ஐயோ, எங்களுக்கு பெருமூச்சோடு ராஜ்யம் வருவதாக பெருமூச்சு விடுறோம் ஆண்டவரே. ஆனால் வெறும் ஜபத்தோடு நின்றாங்க, அந்த ராஜ்யம் என்ன ஆளும்படிக்கு, என் வாழ்க்கையை ஆளும்படிக்கு, நான் ஒரு புளித்தமாவா எல்லாத்துலேயும் என் குடும்பத்தில் சுற்றி இருக்கிறவங்கள பாதிக்கும்படிக்கு நான் ஒரு புளித்தமாவா மாற ஐயா, உன் ராஜ்யம் எனக்குள்ளே வளரும், அங்கிருந்தா ஆரம்பிச்சிட்டோம்ன்ற ஒரு உறுதியோடு நாங்கள் செல்ல உதவி செய்யமாட்டேன். நாங்கள் கொஞ்சம்தான், ஆனால் உங்களுடைய புளித்தமாவா மாறணும்னா எங்களை வச்சு நீங்கள் என்ன செய்ய முடியும்னு தெரியாது ஆண்டவரே. அந்த பார்வை எங்களுக்கு விசாலமான பார்வை எங்களுக்கு தார், வழி நடத்தும். இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல தேவனே, ஆமென்.